நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
மீண்டும் நிலைய கழகத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி முத்துகிருஷ்ணன்.
மிக்க மகிழ்ச்சி சஞ்சயன். இது ஏறக்குறைய 3வது 4வது முறையாக நான் உங்களது நிலையத்திற்கு வந்து எனது பேட்டிகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். உங்களின் மூலமாக ஆஸ்திரேலிய தமிழர்களை சென்றடைவதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைகிறேன்.
இந்த முறை நீங்கள் ஆஸ்திரேலியாவிற்கு வருவதற்கு அடிப்படையான காரணம் என்ன என்று சொல்லுங்களேன். முதலில்
பொதுவாக நான் வேளாண்மையை பற்றி அறிந்து கொள்வதில் ஒரு பெரும் அக்கறை உள்ளவன். என்னுடைய சிறுபிள்ளை அதாவது பள்ளியினுடைய இறுதி காலத்திலும் கல்லூரி காலத்திலும் நான் தொடர்ச்சியாக என் கிராமத்திற்கு சென்று வேளாண்மையை மிக நெருக்கமாக வேடிக்கை பார்த்திருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். செய்து பார்த்திருக்கிறேன். ஆனால் நமக்கு அதை நான் பெரும்பகுதியாக மும்பை நகரத்திலே வளர்ந்தவன் என்பதால் வந்த பிறகு அதை ரொம்ப நுட்பமாக பார்த்தேன். ஏறக்குறைய வேளாண்மையினுடைய அழிவை நான் என் கண்களால் பார்த்தேன் என்று சொல்ல வேண்டும்.
உங்கள் குடும்பத்தில் யாராவது வேளாண்மையில் ஈடுபட்டவர்கள் இருக்கிறார்களோ?
இருக்கிறார்கள். எனது தாத்தா பாட்டி காலம் வரை வேளாண்மை குடும்பம்தான். நாங்கள் நிறைய விவசாயத்தை கிராமத்தில் செய்திருக்கிறோம். விவசாயத்தையும் கிராம வாழ்க்கையையும் மிக நுட்பமாக எட்டி பார்த்ததுதான் எனக்குள் ஏராளமான கேள்விகளை எழுப்பி அந்த கேள்விகளின் வாயிலாகத்தான் நான் இன்று உங்கள் முன்னால் வந்து அமர்ந்திருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன்.
சரி, இங்கு வந்ததன் காரணத்தை சொல்லுங்களேன்.
பிப்ரவரி இறுதியில் அல்லது மார்ச் முதல் வாரத்தில் இந்த ஆண்டு இந்திய வேளாண்மையை பற்றி எனது புத்தகம் வெளிவருகிறது. வேளாண்மையை பற்றி வேளாண்மையின் அழிவை பற்றி தொடர்ச்சியாக நான் ஏராளமான கட்டுரைகளை தமிழில் எழுதி வந்திருக்கிறேன். அந்த பயணத்தின் தொடர்ச்சியாக ஆஸ்திரேலியாவில் சன்ஷைன் கோஸ்டில் இருக்கக்கூடிய பெர்மாகல்ச்சர் ரீசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ஒன்று இங்கே பெர்மாகல்ச்சரை பற்றி நடத்தப்படுவதாக எனது நண்பர் தினகரன் செல்லையா அவர்கள் மூலமாக நான் அறிந்தேன். அந்த பெர்மாகல்ச்சர் என்கிற இன்று முன்வைக்கப்படுகிற இந்த வேளாண் முறையை பற்றி அது ஒரு நீடித்த வேளாண்மை என்று நாங்கள் தமிழில் அதை சொல்கிறோம். பெர்மாகல்ச்சர் என்கிற வார்த்தை பெர்மனன்ட் கல்ச்சர், அதுதான் அது. பெர்மனன்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். அது பெர்மனன்ட், அந்த பெர்மா கல்ச்சர் என்கிற இந்த சொல்லினுடைய விளக்கம் அது.
அந்த அந்த சொல்லை உருவாக்கியவர் யார் சொல்வீர்களா?
அது வந்து இங்கே நாங்கள் சென்றது பிஆர்ஐ சன்ஷைன் கோஸ்ட். அங்கே டாம் கெண்டல் என்பவர் தான் அதை ஒரு மிகப்பெரிய ஈடுபாடோடு ஒரு 34 ஏக்கரில் ஒரு பண்ணையை அமைத்து அதற்குள்ளே ரொம்ப பிரமாதமாக அவர் தன் உயிரை கொடுத்து ஒரு பண்ணையை உருவாக்கி வருகிறார். அந்த பண்ணையின் மகத்துவம் என்ன என்பது இன்றைக்கு ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஏறக்குறைய ஃபாசில் ஃபியூல்ஸை நம்பிய வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு எதிரான ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு அவர் அதை பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு மின்சாரம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. உறங்குவதற்கும் மின்சாரம் வேண்டும், முழித்திருப்பதற்கும் மின்சாரம் வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கை. அப்ப அவர் சொல்றாரு, உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய இந்த மின்சாரம் என்பது ஃபாசில் ஃபியூயல்ஸை அடிப்படையாக கொண்டதாத்தான் இருக்க முடியும். இந்த பூமியை எந்த வகையாகவும் துன்புறுத்தாதவன் என்று நீங்கள் மின்சாரத்தை பாவித்தாலே சொல்ல முடியாது. நீங்க உங்கள் பெயரை சொல்லித்தான் நிலக்கரி வெட்டப்படுகிறது, உங்கள் பெயரை சொல்லித்தான் வனங்கள் அளிக்கப்படுகிறது. நீங்கள் ஒரு கன்சியூமர் என்றால் நீங்களும் அந்த கண்ணியில் ஒரு குற்றவாளி என்று அவர் சொல்கிறார்.
ஆனால் இப்பொழுது சூரிய ஒளியிலிருந்தும் காற்றிலிருந்தும் மின்சாரம் உருவாக்கப்படுகிறது.
சூரிய ஒளியிலிருந்து உருவாக்கப்படுகிறது, காற்றிலிருந்து, டைடல்லிருந்து, இப்படி ரெனியூபிள் எனர்ஜி ஃபார்ம்ஸ் இருக்கு. அதோடைய அளவீடு என்பது இன்றைக்கு மின்சார பயன்பாட்டில் சொற்பமாகத்தான் இருக்கிறது. பல நாடுகள் அதெல்லாம் இன்னும் அறிமுகமாகவே இல்லை.
இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன் என்று சொன்னால், மின்சாரம் பயன்படுத்துபவர்கள் எல்லோருமே ஃபாசில் ஃபியூலை தான் பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்ல முடியாது அல்லவா? அதற்காக தான் சொன்னேன்.
இல்ல, இன்னைக்கு எங்க இந்திய சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய நிலக்கரி மிக முக்கியமானது. இன்னைக்கு கரியிலிருந்து தயாரிக்கப்படுகிற மின்சாரமும் அதிலிருந்து வருகிற நச்சு கழிவுகளும் அதற்காக அளிக்கப்படுறதும் மிகப்பெரிய அளவில். இன்றைக்கும் குயின்ஸ்லாந்து மாநிலமே அதானிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இப்ப ஃபாசில் ஃபியூல்ஸை பயன்படுத்தக்கூடாது என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் ஃபாசில் ஃபியூல்ஸ் என்கிற ஆற்றல் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு காலம் என்பது இன்றைக்கு குறிக்கப்பட்டாச்சு. கடந்த வருடம் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய எண்ணெய் வயல்கள் என்பது 1940 பிறகு ஆக மிக குறைந்தது. இன்னொன்று, இது இன்னொரு 150 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் என்றால் அவர்கள் இந்த ஃபாசில் ஃபியூல் பார்ட்டி என்பது நீடிக்காது, அதற்கு ஒரு முடிவு நம் கண் முன்னால் தெரிகிறது. உங்கள் கைவசம் ஒரு பானை இதில் தண்ணி இருக்கு, இவ்வளவுதான் தண்ணீர் இருக்கு, இந்த தண்ணீர் தான் கடைசி என்றால் நீங்கள் அதை எவ்வளோ எச்சரிக்கையாக எவ்வளோ பொறுப்பாக பயன்படுத்த வேண்டும், அந்த பொறுப்பை இந்த பூமி பந்தில் இருக்கக்கூடிய நாம் உணர்ந்திருக்கிறோமா? நான் இல்லை, மாறாக இன்றைக்கு நுகர்வின் உச்சத்தில் நாம் இருக்கிறோம். அப்ப இந்த ஆபத்தை நாம் இன்று உணரவில்லை என்றால் 200 ஆண்டுகளுக்கு பிறகு எத்தகைய ஆற்றலை நோக்கி நாம் செல்ல வேண்டும்? அல்லது இதை இன்னும் பொறுப்பாக பயன்படுத்தினால் இதை இன்னும் கொஞ்சம் 100 வருடங்கள் எரிபொருள் பயன்படுத்தலாமே என்கிற ஆதங்கம் தான். நுகர்வு கலாச்சாரத்தை அல்லது நுகர்வை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதை அவர் தொடர்ந்து வலியுறுத்தி.
இப்ப இந்த சிந்தனையை தானே நம்மாழ்வார் நமது ஊரிலே தமிழ்நாட்டிலே பல வருடங்களாக சொல்லி வந்தார்.
நிச்சயமாக நிச்சயமாக அவர் நம்மாழ்வார் தொடங்கி பலரும் அதை சொல்லி வந்திருக்காங்க. ஒரு சிம்பிள் லிவிங்கை பற்றி சொல்லி வந்திருக்காங்க. குறிப்பாக பர்மாகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல அவர் அமைத்திருக்கக்கூடிய பண்ணையினுடைய இன்னொரு பெரும் மகத்துவம் என்பது, பண்ணையில் வந்து கிரிட் வந்து ஆபத்துக்குத்தான் இருக்கு. முழுக்க முழுக்க அவங்க வந்து சூரிய வெளிச்சத்திலிருந்து தான் ஒட்டுமொத்த வேளாண்மையையும் செய்கிறாங்க. நீர் இறைக்கக்கூடிய பம்புகள்ல இருந்து எல்லாமே சோலாரில் தான் இயங்குகிறது. சூரியன் இருக்கும் பொழுதே அவர் எல்லா வேலைகளையும் செய்து முடித்து இரவு நேரத்திற்கான தேவைக்கான மின்சாரத்தையும் சேமித்து வைத்திருக்கிறார். அப்ப கிரிட் அவர்கிட்ட இருக்கு. ஆனால் அந்த கிரிட் என்பது ஆபத்துக்கானது தான், அதை அவர் பயன்படுத்துவது இல்லை. பயன்படுத்தாத அளவு அவர் தற்காப்பா இருக்கார். அப்ப நாங்க அங்க தங்கி இருந்தோம் ஏறக்குறைய அந்த ரெண்டு வாரமும் பாத்தீங்கன்னா எங்கள் நாளே மாலை ஏழோடு முடிந்துவிடும். ஏன்னா அதுக்கப்புறம் எல்இடி லைட்ஸ் தான் வச்சிருப்பாரு, சோலார்ல அதுதான் இரவெல்லாம் வரும். அப்படி ஒரு வித்தியாசமான வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையை வாழ வேண்டும் என்று அவர் சொல்கிறார் அந்த பயிற்சியில் இருக்கிற நேரம். அப்ப எனக்கு இந்த 14 நாட்களும் எங்கள் குழு ஒரு சர்வதேச அளவிலான பல நபர்கள் அமெரிக்காவிலிருந்து பிரேசிலிருந்து பல திசைகளிலிருந்து வந்தாங்க. குறிப்பாக ஆஸ்திரேலியாவுக்குள் இது மாதிரியான நிலங்களை வாங்கி அப்படி ஒரு வாழ்க்கை முறைக்கு தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்க நண்பர்களும் அதில் வந்திருந்தாங்க.
SBS தமிழ் ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் எழுத்தாளர் சமூக ஆர்வலர் முத்துகிருஷ்ணன்.
தமிழ்நாட்டிலிருந்து அல்லது இந்தியாவிலிருந்து
நான் மட்டும்தான் சென்றிருந்தேன். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டவர்கள் என்பதால் எங்கள் எல்லோருக்குள்ளும் ஒரு சின்ன ஒத்திசைவும் இருந்தது. ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தை தேடி வேற யாரும் வரமாட்டாங்க என்பதால் அந்த 14 நாள் வாழ்க்கை முறை என்பது ஒன்று வேளாண்மை சார்ந்த வேலைகளில் எங்களை அவர் ஈடுபட வைக்கிறார். தினசரி காலையில் ஒரு 1.5 மணி நேரம் ப்ராக்டிக்கலாக நாங்கள் சென்று அந்த வேலைகளை செய்து பார்ப்பதும், இன்னொரு புறம் பெர்மாகல்ச்சர் மேனுவல் இருக்கு, ஒரு டிசைன் மேனுவல் என்கிற ஒரு மிகப்பெரிய புத்தகம் இருக்கு, பில் மாரிசன் எழுதிய புத்தகம். அந்த புத்தகம் அவர் பயிற்சிக்கான வகுப்புகளுக்கான ஒரு அடிப்படையாக 14 தலைப்புகள் இருக்கு. அந்த 14ஐயும் அவர் டாம் அவர்கள் நடத்துகிறார். அவரை போல் ஒரு ஈடுபாடு கொண்ட ஒரு பேஷனேட் டீச்சரை நான் பார்த்ததில்லை. அவ்வளோ ஈடுபாடோடு அவர் நிலத்தை பற்றி, காற்றை பற்றி, வேளாண்மையில் நடக்கக்கூடிய ரசாயன மாற்றங்களை பற்றி அப்படி விரிவாக அந்த 14 சாப்டர் அந்த 14 நாள் நடத்துறார்.
வகுப்பறை
வகுப்புகள் உங்களுக்கு நடுநடுல அது செய்முறையும் செய்வீங்க. மாட்டு சாணத்திலிருந்து கம்போஸ்டை எப்படி தயாரிக்கிறது என்பது தொடங்கி பல்வேறு விஷயங்களை சொல்லித்தராங்க. ஒரு ஒரு நல்ல பயிற்சி அது.
இந்த பயிற்சியின் போதுதான் நீங்கள் முருங்கை பற்றி உங்களது முகநூலிலே ஒரு பதிவு.
ஆமாம், எங்களுக்கு அவர் நிறைய அந்த தோட்டச்செடிகளை வந்து போய் காட்டினார். நூற்றுக்கணக்கான தோட்டச்செடிகளை அவர் வளர்க்கிறார். அவருடைய பண்ணையை அது ஒரு மாடல் ஃபார்மாக அமைத்திருக்கிறார். அங்கே எல்லாமே இருக்கு. ஒரு சிறிய அணை இருக்கு, மலை நீர் அந்த மலையிலிருந்து வடியக்கூடியதெல்லாம் அவர் அங்கே தடுத்து நிறுத்தி வச்சிருக்கார். தொட்டிகளை வச்சிருக்காரு. அப்புறம் புவியீர்ப்பு சக்தியாலேயே தண்ணீர் வந்து சேருவது போல ஏற்பாடுகள் பண்ணியிருக்காரு. இயற்கையாக எல்லாம் தொட்டிகளை கொண்டு போய் உயர வச்சு மலையில் அங்கிருந்து இறங்குற மாதிரி அப்படி அந்த பண்ணைக்குள்ள அவர் எங்களுக்கு அந்த தோட்டச்செடிகளை கிச்சன் கார்டன் தொடர்பான ஒரு பெரிய டூர் கூட்டு போகும்போது ஒரு மரத்தை காட்டி இது மொரிங்கா மரம் என்றார். என்னை பொறுத்தவரை மொரிங்கா என்கிற வார்த்தையை நான் முதல் முறையாக கேள்விப்படுகிறேன். எனக்கு அந்த வார்த்தை பரிச்சயமே இல்லை. அப்போ அவர் இதில் வந்து ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கு, அது இருக்குது இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு அந்த இலையை பார்த்து விட்டு ஒரு குழப்பம் வந்து, ஏனென்றால் அது எனக்கு பார்த்த மாத்திரத்தில் என்னன்னு தெரிந்தாலும் அந்த மரத்தை நான் இந்த நிலத்தில் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ எடுத்து அந்த பூவெல்லாம் பார்த்தா இது நம்ம ஊர் முருங்கையடா அப்படின்னு தோணுச்சு. அப்போ அந்த முருங்கையை பார்த்தேன், முருங்கை இலையை பார்த்தேன். அப்புறம் சொன்னேன், நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்து இதுக்கு ட்ரம் ஸ்டிக்னு பேர் வச்சுட்டு போயிட்டு இப்போ நீங்கள் முருங்கையை மொரிங்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இது எங்கள் ஊர் மரம் அப்பான்னு. அப்புறம் வேகமாக நான் போய் இணையத்தில் தேடி எடுக்கும்போது முருங்கைக்காயினுடைய மொத்த வரலாறும் கிடைத்தது. அது எப்படி நம் நிலத்திலிருந்து பிரிந்து சென்றது, அதுக்கு ட்ரம் ஸ்டிக்னு அங்கே எப்படி பேர், அப்புறம் அதை நாம் தான் ரொம்ப நல்லா சமைக்கிறோம் நிறைய வகைகள். அப்போ அவங்களுக்கு நான் சொன்னேன் இது எங்கள் ஊர் மரம் அப்படின்னு. அந்த ஆர்வத்தில் அன்று இரவே நான் முருங்காற்றி என்கிற ஒரு பதிவை எழுதினேன். அது முகநூலில் ஒரு பெரிய வைரலாக போய் சேர்ந்தது. முகநூலை தாண்டியது வாட்ஸ்அப் பல்வேறு சமூக ஊடகங்களில் ஒரு 4 சுற்றி கொண்டிருந்தது. மாறிய கதை என்று சொன்னேன். அப்ப அவங்க சிரிக்க ஆரம்பிச்சாங்க, என்னங்க நீங்க எதை காட்டினாலும் உங்க ஒரு விஷயம் சொல்றீங்க. அப்ப நான் வேகமாக அந்த எட்டிமாலஜியை தட்டினேன். அது திராவிடியன் சொல் தான் மாங்கான்னு இணையம் சொன்ன உடனே அவங்களுக்கு டேக்கனை பார்க்க ரொம்ப அவங்க அடடா அப்படின்னாங்க. அதிலிருந்து அவங்க எந்த மரத்தை காட்டினாலும் கேட்பாங்க, முத்துகிருஷ்ணன் இது உங்க ஊர் மரமானு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அது நல்லா இருந்துச்சு. அது ஒரு சுவாரஸ்யமான கலந்துரையாடலாக அது இருந்தது.
இந்த பயிற்சியின் பின்னர் எதை உள்வாங்கி இருக்கிறீர்கள், எதை செயல்படுத்த திட்டமிட்டிருக்கிறீர்கள்?
என்னை பொறுத்தவரை நான் அந்த பெர்மாகல்ச்சர் என்கிற விஷயத்தை முதலில் உள்வாங்க நினைத்தேன். உள்வாங்க எனக்கு ஒன்று தோன்ற தொடங்கியது ஒரு வாரம் கழித்து. ஏறக்குறைய 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் கிராமங்கள் எவ்வாறு இயங்கின என்பதைத்தான் இந்த ஒட்டுமொத்த கோர்ஸும் எனக்கு சொல்வதாக எனக்கு பட தொடங்கிய உடன் நான் அங்கே அவர்களுக்கு வகுப்பெடுக்க தொடங்கிவிட்டேன். ஒரு கட்டத்தில் பயிற்சிக்கு சென்ற பிறகு நான் சொன்னேன், நீங்கள் இன்னைக்கு முன்வைக்கக்கூடிய இந்த பெர்மாகல்ச்சர் சார்ந்த நடைமுறையாகத்தான் எங்கள் கிராமங்கள் இருந்தது. எங்கள் கிராமங்கள் தன்னிறைவு பெற்ற கிராமங்களாக இருந்தது. எங்கள் கிராமங்களில் வேளாண்மையில் ஈடுபட எந்த ஒரு இடுபொருளும் வெளியே இருந்து வர தேவையில்லை. எங்கள் கிராமங்களிலே எங்களிடம் விதை இருந்தது, உழைப்பு இருந்தது, இயற்கை வேளாண்மையை தான் ஈடுபட்டோம், அவ்வளோ சாகுபடிகளை எடுத்திருக்கிறோம். ஒரு கிராமம் என்பது ஒரு முழுமையான வேளாண்மையினுடைய ஒரு சுற்று ப்ராசஸை செய்து இந்த நாட்டிற்கு உபரியான பொருட்களை கொடுத்து கொண்டிருந்தது. யாருடைய உதவியும் அவர்களுக்கு தேவைப்படவில்லை. ஆனால் அந்த இடத்தில் பிரித்தானிய ஆட்சி காலம் தொடங்கி இன்றைக்கு இந்திய சுதந்திர அரசு அல்லது அகடமிக்காக இன்னைக்கு இந்த அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் வந்து அந்த கிராமங்களுக்குள் நுழையும் வரை அவை ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு ப்ராசஸாக இருந்தது. ஆனால் என்றைக்கு வெளியே இருந்து ஒவ்வொரு பொருளாக உள்ளே சென்றதோ அன்றைக்கே அந்த வேளாண்மை இன்னைக்கு இழுத்து மூடப்பட்டு ஏறக்குறைய இந்தியாவிலே 1990களுக்கு பிறகு ஒரு 10-12 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு நவீன அறிவியலின் தலையீடு வேளாண்மையை தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் மீண்டும் எங்களை இயற்கை வேளாண்மைக்கு செல்வதற்கு பரிந்துரைக்கிறீர்கள். தமிழகத்திலும் நம்மாழ்வார் பாமை என பலர் இதற்கான ஒரு விரிவான இயக்கத்தை அங்கே செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த நடைமுறை என்பது எங்களுக்கு புதிதல்ல. நிச்சயமாக என்னை பொறுத்தவரை நான் இங்கே உள்வாங்கிய விஷயங்களை எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, இவங்க அதை எல்லாத்தையுமே தியரட்டைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அறிவியல் நோக்கில் இந்த பெர்மாகல்ச்சர் என்கிற ஒரு தியரி, ஒரு அதை வந்து அவங்க மிக விரிவாக தொகுத்து வச்சுருக்காங்க. அது ஏதோ எனக்கு நம்மக்கிட்ட மிஸ்ஸிங்காக இருக்க மாதிரி தோணுச்சு. நிச்சயமாக நான் இந்த அனுபவத்தையும் ஏற்கனவே எனக்கு இருக்கக்கூடிய நான் உள்வாங்கியிருக்கக்கூடிய விஷயங்களையும் இணைத்து இதை அறிமுகப்படுத்தும்படியான ஒரு விரிவான நூல் ஒன்றை எழுத நான் திட்டமிட்டிருக்கிறேன். ஏன்னா ஒரு எழுத்தாளராக என்னால் அந்த பங்களிப்பை தான் உறுதியாக செய்ய முடியும், கொஞ்சம் பயிற்சிகளை எடுக்க முடியும், வேளாண்மை பல்கலைக்கழகங்களில் உரையாற்ற முடியும். அப்படி சில வேலைகளை நான் சென்ற பிறகு ஒழுங்குபடுத்தி பெர்மாகல்ச்சர் என்கிற இந்த விஷயத்தையும் நம் கிராமங்களில் நிகழ்ந்த வேளாண்மை தொடர்பான விஷயங்களையும் ஒரு நூலாக எழுதலாம் என்று திட்டமிட்டிருக்கிறேன்.
மிக்க நன்றி முத்துகிருஷ்ணன். உங்களுடைய பெர்மாகல்ச்சர் பற்றி இப்பொழுது பேசினோம். கீழடி ஆய்வுகள் குறித்து சென்னையிலே ஒரு உரையாற்றியிருந்தீர்கள், அது குறித்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம்.
நன்றி சஞ்சயன், நன்றி.
நமது நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை அறிய தாருங்கள். அத்துடன் iTunes இல் இந்த பாட்காஸ்டை தரப்படுத்துங்கள்.